ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அத்துவித நிலை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அப்புறம் முத்தி நிலையில சிவத்துக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கின்றது? அந்த அத்துவித கலப்பு பற்றி ஒரு அருமையான பாடல். ஒரு சாரார் சொல்கின்றார்கள், சிவமும் உயிரும் ஒன்றாக கலக்கின்றன என்று சொன்னால், முதல்ல சிவம் உயிர் எல்லாம் சேர்ந்து ஒரே பொருளாக தான் இருந்தது. அப்புறம் அந்த ஒரு பொருள் சிவம் உயிர்கள்னு ரெண்டா பிரிந்தன, ரெண்டா பிரிந்து அப்புறம் ரெண்டும் ஒன்று சேர்கின்றன என்று சொல்கின்றார்கள். அதான் ஒன்று இரண்டாகி ஒன்றின் அப்படின்னா, ஒரே பரம்பொருளே, பிரம்மமாகிய ஒரு பொருளே, பிரம்மம் என்றும் உயிர்கள் என்றும், உயிர்களை செய்வர்கள்னு சொல்லுவாங்க. பிரம்மம் என்பது பரம்பொருள். பிரம்மமாகிய ஒரு பொருளையே பிரம்மம் என்றும் செய்வர்கள் என்றும் இரண்டாக பிரிந்து அப்புறம் முத்தி நிலையில அவை ஒன்றாக சேர்கின்றன என்று சொன்னால், அப்ப எல்லாம் பொருளால ஒன்றுன்னு ஆயிரும். ஏன்னா பிரம்மம் செய்வர்கள் ரெண்டு சொன்னாலும் முதல்ல ரெண்டும் ஒரு பொருளா தான் இருந்திருக்கு. அப்ப முடிவில் என்ன ஆயிரும், எல்லாம் ஒரு பொருள் தான். முதல்ல எப்படி இருந்ததோ அப்படிதான் திரும்பவும் ஆகுது. அப்ப பிரிஞ்சிருக்கவே வேண்டாமே. பிரம்மம் வந்து பிரம்மமாகவும் சீவர்களாகவும் பிரியுது, மறுபடி இணை இதுங்கிறாங்க. இது ஏன் பிரியணும்? இணைய பிரிஞ்ச பிறகு இணையதான் வேண்டியது இருக்கு. அப்ப பிரியாமலேயே ஒரே பிரம்மமாவே இருந்திருக்கலாமே இல்லையா? மேலும் அப்ப பிரம்மம் சீவர்கள் எல்லாம் ஒரு பொருள் ஆயிரும். பிரம்மத்திலிருந்து வந்ததுதான் சீவர்கள்னா, பிரம்மமாகிய பரம்பொருளின் தன்மைதான் சீவர்களாகிய உயிரிடமும் இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த கருத்து பொருந்தாது. ஒரு பொருள் இரண்டாக பிரிந்து மீண்டும் இணைந்து ஒரு பொருளாகும், அதுதான் அத்துவித கலப்பு என்று சொல்வது பொருந்தாது. அதான் ஒன்று இரண்டாகி ஒன்றின் ஒருமையாம் என்று சொல்லி மறுத்தார். ஒருமைனா எல்லாம் பொருளால ஒன்றுன்னு ஆயிரும். தங்கத்திலிருந்தானே நகைகள்லாம் வந்தது, அதே மாதிரி பிரம்மத்திடமிருந்துதான் உயிர்கள்லாம் வந்தது அப்படின்னு ஆயிரும். பிரம்மத்திடமிருந்து உயிர்கள் வந்ததுன்னா பிரம்மத்தின் தன்மைகள்லாம் உயிர்களிடம் இருக்கணும் இல்லையா? அந்த பேரறிவு, அந்த பேரானந்தமா உயிரிடம் இருக்கு இல்லையே? சிற்றறிவு எல்லாம் இருக்குது. ஆகையினாலே பிரம்மமும் சீவர்களும் பொருளால் ஒன்றுதான்ங்கிற தவறான முடிவை இது கொடுத்துரும். அதனால ஒரு பொருள் ரெண்டா பிரிஞ்சு மீண்டும் ஒன்றாக இணைவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையெல்லாம் ஒரு பொருள்ங்கிற முடிவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஒருமையாம், அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. இருமையாகி ஒன்றின் ஒன்று அழியும். இன்னொரு சாரா சொல்றாங்க, ஐயா பிரம்மம் வேறு உயிர்கள் வேறுதான், பிரம்மத்திலிருந்து உயிர்கள் வந்து நாங்க சொல்லல, பிரம்மம் வேறு உயிர்கள் வேறுதான். ஆனா முத்தி நிலையில உயிர்கள் பிரம்மத்தோடு ஒன்றா கலந்துருது, அதுக்கப்புறம் ஒரு பொருள் தான், அதுக்கப்புறம் உயிர்னு தனியா கிடையாதுங்கிறாங்க. இருமையாகி ஒன்றின் அப்படின்னு சொன்னால், பிரம்மம் உயிர்கள் ரெண்டு வேறு பொருள் தான் ஒத்துக்கிறோம், ஆனா முத்தியில உயிர்கள் பிரம்மத்தோடு கலந்து ஒரு பொருள் ஆயுதுன்னா, அப்போ ரெண்டு பொருள்ல ஏதோ ஒரு பொருள் அழிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு பொருள் அழிஞ்சு ரெண்டு பொருளா இருந்தது ஒன்னா கலந்துட்டுது, அப்புறம் ரெண்டு பொருள்ங்கிறது இல்ல, அப்படி ஒரு பொருள் தான் இருக்கு அப்படின்னா, முதல்ல இருந்த ரெண்டு பொருள்கள் ஏதோ ஒரு பொருள் அந்த கலப்பின் மூலமாக என்ன செஞ்சிருக்கணும், அழிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆகவே முத்தி கலப்பு என்பது உயிருக்கு அழிவை தரக்கூடியதுதான் என்று சொன்னால், அந்த முத்திக்காக நாம இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணணும் இல்லையா? அழிவு தான் நமக்கு பிறவியிலேயே வந்து மரணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல கூட உயிர் அழிவதில்லை, உடம்பு தான் நீங்குது. என்ன பிறவியில ஏற்படும் மரணத்துல கூட உயிர் அழியல, கடைசியில முத்தியில போய் உயிரே அழியுதுன்னு சொல்றதா அது சிறப்பு? ஆகையினாலே இந்த கொள்கையும் பொருந்தாது. ஒன்றாவது எண்ணின் ஒன்றாகா, ஆக பிரம்மமும் உயிர்களும் முத்தியில் ஒன்றுகின்றன என்று சொல்வதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது இல்லையா? ஒன்றாக இருந்து ரெண்டா பிரிஞ்சு மறுபடி சேர்ந்ததுன்னு சொன்னாலும் பிரச்சனை வருது, எல்லாம் ஒரே பொருள் தான் ஆயிருது. அதே மாதிரி ரெண்டு பொருளாக பிரம்மமும் உயிரும் ரெண்டு பொருளா இருந்து முத்தியில ஒன்றாகுதுன்னு சொன்னா, ரெண்டுல ஏதோ ஒரு பொருள் அழியுங்கிற ஒரு முடிவு ஏற்படுது. அதனால இந்த பிரம்மமும் உயிர்களும் ஒன்றுதுன்னு சொன்னாதான் பிரச்சனையே வருது. பிரம்மமும் உயிர்களும் ஒருபோதும் சேரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வராது இல்லையா? அப்படின்னா அப்போ முத்தி என்பது இரண்டற்ற கலப்பு என்று வேதங்களிலும் ஆகமனிலும் சொல்லியிருக்கின்றதே, நீங்கள் பிரம்மத்தோட உயிர் கலப்பதே இல்லைன்னு சொன்ன இல்லையா? உயிர் என்பது ஒரு பொருளை சார்ந்தே இருப்பது, அது சிவத்தை சாரும் போதுதான் அதுக்கு முத்தின்னே சொல்றோம். நீங்கள் கலக்கவே செய்யாதுன்னு சொல்லிட்டா, கலந்தா அது அதுல வர்ற பிரச்சனைகளுக்கு அஞ்சி உயிர் சிவத்தோடய கலக்காதுன்னு ஒரு சாரார் வந்து முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதுவும் தவறு இல்லையா? அப்படின்னா ஒரு இரண்டற்ற முத்தி என்று வேதங்கள்ல சொன்னது தப்பாயிரும், அதனால அதுவும் தவறுனார். ஒன்றாகாது, ஒன்றாகாது எண்ணின் ஒன்றாகா அப்படின்னு சொல்லிட்டார். ஒன்றாகாது எண்ணின் ஒன்றாகா, சிவத்தோட உயிர் ஒன்றாக கலக்காது என்று சொன்னால் ஒன்றாக கலக்காது என்று ஆகிவிடும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, ஒன்றாக கலக்கும்னு வேதங்கள்ல சொல்லியிருக்கு, அதை மறுத்ததாகிவிடும் அர்த்தம். ஒன்றாகாது எண்ணின் ஒன்றாகான்னு ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு. என்ன ஒன்றாகாது சொல்றது, ஒரு சாதாரண கருத்து. முத்தியில சிவத்தோட உயிர் ஒன்றாகாது அப்படிங்கிறாங்க. ஒன்றாகாது சொல்லிட்டா ஒன்றாகும் என்று வேதங்கள்ல சொல்லியிருக்கதே, அந்த பிரமாணம் மறுக்கப்பட்டதாகிவிடும். ஆகவே வேதங்கள்ல சொன்ன அந்த கருத்து மறுக்கப்பட்டதாகிவிடும், ஒன்றாகான் ஆயிரும். அதனால அவளுக்கு அப்படி கொள்ளக்கூடாது. இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, தீ இரும்பு ஓமையை சொல்றாங்க. ஆமா, தீயோடு சேர்ந்த இரும்பு போலன்னு ஓமை சொல்றாங்க. தீயின் ஒன்று இரும்பு உரலின், உரலின் என்று சொன்னால் உரழுதல் என்றால் ஒத்து விளங்குதல், ஒத்து விளங்குதல். தீயின் ஒன்று இரும்பு உரலின், தீயில் பொருந்திய இரும்பு தீயின் செயலை செய்வது போல ஆன்மாவும் சிவத்தின் குணங்களை பெற்று சிவத்தின் செயலை செய்யும் என்று சொல்கின்றார்கள். அதான் உரழுதல் என்றால் ஓமையாதல். தீ இரும்பு ஓமையாகும் என்றால், அதான் தீ இரும்பு, தீயின் ஒன்று இரும்பு உரலின் என்றால் தீயோடு ஒன்று இருக்கின்ற இரும்பு ஓமையாகும் என்றால் அந்த ஓமையும் பொருந்தாது. என்னன்னா, தீயில பழுக்க காய்ச்சிய இரும்பு அந்த தீயை போலவே சுடும் இல்லையா? அதுபோல சிவத்தோடு ஒன்றுபட்ட ஆன்மா சிவத்தை போல முற்றறிவு சர்வ வல்லமை எல்லாம் பெற்று ஐந்தொழில் செய்யும் என்று ஆகிவிடும். ஆகவே அந்த நோக்கில் தீயோடு ஒன்றிய இரும்பு ஓமையை சொல்லக்கூடாது. நாமளும் சித்தாந்தத்தையும் சொல்லுவோம், சித்தாந்த சொல்ற நோக்கு வேற, சித்தியார்ல சொல்லியிருக்கு, அங்க சொன்ன நோக்கு வேற, இங்க இவர்கள் சொல்கின்ற நோக்கு வேற. இங்க பிற சமயவாதிகள் வந்து ஒவ்வொன்னு சொல்றாங்க, அதுல இங்க சொல்ற நோக்கு வேற. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீயோடு ஒன்றிய இரும்பு தீ போலவே சுடுது இல்லையா, தீ போலவே அது செயல்பாடுகள் இருக்கு. அப்ப சிவத்தோடு ஒன்றுபட்ட ஆன்மா சிவம் போலவே ஐந்தொழில் செய்யும் அப்படின்னு ஆயிரும். ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த ஓமை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சித்தாந்தப்படி முத்தியில ஆன்மா ஐந்தொழில் செய்வதில்லை, முத்தி அடைந்தாலும் ஐந்தொழில் செய்வதில்லை. ஆகவே தீயின் ஒன்று இரும்பு உரலின் அன்றாம் அன்றாம் அது பொருந்தாது. ஏன்னா உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும், உயிர் ஐந்தொழிலும் செய்யுங்கிற நிலைமை ஏற்படும், அதனால அந்த ஓமையும் பொருந்தாது. இப்ப என்னெல்லாம் பொருந்தாதுன்னு இருக்காரு, ஒரு பொருள் பிரம்மமாகிய ஒரு பொருள் பிரம்மம் உயிர்கள் ரெண்டா பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றாகும் என்று சொன்னா அது பொருந்தாது. பிரம்மத்திலிருந்து தான் உயிர் வந்ததுன்னா அப்ப பிரம்மம் உயிர் எல்லாம் ஒரே பொருள் தானே ஆயிரும். ஆகவே அந்த கருத்து பொருந்தாது இல்லையா. பிரம்மம் வேற உயிர் வேற ரெண்டா தான் இருந்தது, ஆனா முத்தியில ரெண்டும் சேர்ந்து ஒன்றாகி விட்டது, ரெண்டும் சேர்ந்து கடைசியில ஒன்றாயிட்டதுன்னா இப்ப ரெண்டு பொருள் ஏதோ ஒரு பொருள் அழிந்ததுன்னு வந்துடும் இல்லையா. இருக்கின்ற பொருளுக்கு அழிவில்லை, பதியினை போல் பசுமாசம் அனாதி. ஆகவே அந்த கருத்தும் பொருந்தாது. தீயினை சேர்ந்த இரும்பு செயல்படுவது போல என்று சொன்னால் அந்த ஓமையும் பொருந்தாது. ஏன்னா அது உயிர் ஐந்தொழிலும் செய்யும் முத்தி நிலையில என்ற தவறான கோட்பாட்டுக்கு கொண்டு போய்விடும். ஆக கடைசியில என்னதான் சொல்றீங்க என்று சொன்னால், அப்ப முத்தியில எப்படிதான் இந்த உயிர் சிவத்தோடு கலந்திருக்கிறது, அதுக்கு என்னதான் நீ விடை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். ஒரு பொருளோடு கலந்திருப்பது என்ன உயிருக்கு, என்ன புது அனுபவமா? உயிர் தான் தனித்தே இருக்க முடியாத இல்லையா, பெத்த நிலை என்றால் அது ஆணவத்தோடு கலந்திருக்கும் இல்லையா. பெத்த நிலையிலே ரெண்டு வகை இருக்கு, கேவல நிலை சகல நிலை. அதுல கேவல நிலையில ஆணவத்தோடு மட்டுமே ஒழுந்தி இருக்கும். சகல நிலைன்னா கொஞ்சம் அந்த ஆணவ மறைப்பு நீங்கி இருக்கும், இந்த தனுகரண பூவனபோகங்களோடு சேர்ந்திருக்கும் இல்லைங்களா. எப்படியோ ஏதாவது ஒரு பொருளை பற்றி கொண்டு சார்ந்து கிடப்பது தானே ஆன்மாவுக்கு வேலை. ஆகவே சிவத்தோடு அது எப்படி சார்ந்திருக்கும் முத்தியில அப்படின்னா, அதுக்கு ஒண்ணும் புதுசா ஓமை தேட வேண்டாம். இது கேவல நிலையிலே ஆணவமலத்தோடு எப்படி ஒன்றி கிடந்தது இல்லையா, அதுபோலவே முத்தி நிலையில் சிவத்தோடு ஒன்றுபட்டு கிடக்கும். எவ்வளவு எளிதாக தெளிவாக முடித்து விட்டார்கள். சித்தாந்த மாதிரி நம்ம ஓமைகள் பார்க்கவே முடியாது, இவ்வளவு தெளிவான கொள்கையை பார்க்கவே முடியாது. ஒன்றி நின்று உணரும் உண்மைக்கு உவமை ஆணவத்தோடு ஒன்றே இல்லையா. ஆணவமலத்தோடு அது இருக்கும் போது என்ன, அதற்கு அந்த ஆணவமலத்துக்குள் அடங்கி அதன் வசமாகி அது கிடந்தது இல்லையா. அதுபோல சிவத்தோடு ஒன்று போது, சிவத்தோடு ஒன்றுபட்டு சிவபெருமானுடைய அவனுடைய அருளாற்றலின் வசப்பட்டு அது அசிவத்தில் கிடக்கும் இல்லையா. ஆனா பயன் வேற, கேவல நிலையும் முத்தி நிலையும் ஒன்றா ஒன்று இல்லை, அந்த கலப்புக்கு தான் அங்க ஓமை சொன்னார்கள். எந்த பொருளை சார்ந்திருக்குதோ அதை பொறுத்து பயன் வேறுபடுது. ஆணவகுணத்தை சார்ந்ததுனால முழு அறியாமையே ஏற்பட்டது. ஆனா சிவத்தை சார்ந்ததுனால பேரறிவு, பேரானந்தம் இல்லையா, என்றும் ஒரு தன்மைத்தா இருக்கக்கூடிய அந்த சத்தான் தன்மை, என்ன அது எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். சார்ந்த பொருளின் தன்மைக்கேற்ப பயன்கள் வேறுபடுது. ஆனா சார்ந்து கிடக்கும் போது எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப அழகா நம்ம ஆணவ மலத்தை சார்ந்து கிடந்த கேவல நிலையே எடுத்துக்காட்டு காட்டிடலாம். ரொம்ப அருமையா இத தாய்மான சுவாமிகளும், ஆணவத்தோடு அத்துவிதம் ஆணபடி, மெஞ்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாளோ என்று பாடியிருக்கின்றார். ஆணவத்தோடு அத்துவிதமா கிடந்தேன், துவிதம் இரண்டு, அத்துவிதம் இரண்டற்ற நிலை, ஆணவம் வேறு நான் வேறுன்னு பிரிந்து விளங்காமல் இந்த ஆணவத்தோடு ஆணவமா அழுதி கிடந்தேன் அத்துவிதமா. அத மாதிரி மெஞ்ஞானம் உடைய தானுவினோடு, அந்த பெருமானோடு நான் அத்துவிதம் பெற்றிருக்கணும், அதெல்லாம் சிறப்பு. அந்த நாள் என்னாளோ என்று அவர்கள் இறங்கி பாடியிருக்கின்றார். எப்படி அவர்கள் சைவ சித்தாந்தத்தை எப்படி அவர்கள் அந்த உபதேசமாக பெற்றிருக்கின்றார்கள் பாருங்க. ஆகவே அவர்கள் நெறி சைவ சித்தாந்தமே என்பது அவர்கள் அப்படி பாடியிருப்பதற்கு இந்த சிவபிரகாசத்துல ஒன்றி நின்று உணரும் உண்மைக்கு உவமை ஆணவத்தோடு ஒன்றே என்று சொல்லியிருப்பதும் எத்துணை பொருத்தமா இருக்கிறது பார்த்தீர்களா.